මයන්ත දිසානායක මැතිතුමා, ඔබ තුමාට විනාඩි 4ක කාලයක් තියෙනවා.
ස්තුතියි අවස්ථාව දුන්නට. ගරු සභාපතිතුමනි, අපි අද කතා කරන්නේ ප්‍රජාතන්ත්‍රවාදී රාමුව තුළ අපි ජනාධිපති මැතිවරණයක් ගැන තමයි අපි කතා කරන්නේ. ඡන්ද අයිතිය ජනතාවට තියෙනවා. නිසි කාලයට වෙලාවට ඡන්දයක් පවත්වන්න ඕනේ. ඒක තමයි අපේ ව්‍යවස්ථාවේ සහ අපේ ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතිය. ජනාධිපති මැතිවරණයක් කියලා කියන්නේ ගරු සභාපතිතුමනි ගල උඩ සටනක්. ඒ ගල උඩ සටන ජයග්‍රහණය කරන්න නම් ඒ දිනන අපේක්ෂකයාට 56.1% ප්‍රතිශතයක් හැටියට ඡන්දය ලබා ගන්න ඕනේ. අනිකුත් අපේක්ෂකයෝ දින අපේක්ෂකයා ඇර අනිකුත් අපේක්ෂකරු පැරදිලා ගෙදර යන්න වෙනවා. ඒකයි ගල උඩ සටනක් කියලා කියන්නේ. හරි වෙලාවටත් මේ ඡන්දය පවත්වන්න ඕනේ. මට මතක් වෙනවා 1988 ජනාධිපති මැතිවරණයේදී කතකතාවක් තිබ්බ. ඒ කාලේ නැවත වරක් ජයජවර්ධන මැතිතුමා ඉදිරිපත් කරන්න පුළුවන් කියලා. මක් නිසාද 1977දී 78 වෙනකොට ව්‍යවස්ථාව වෙනස් කළා. ජයජවර්ධන මැතිතුමා ඡන්දයකින් නෙවෙයි, අර ව්‍යවස්ථාව වෙනස් වීම හරහා තමයි විධායක ජනාධිපති ක්‍රමය හඳුන්වා දීමත් එක්ක තමයි ජයජවර්ධන මැතිතුමා මේ රටේ ජනාධිපති වුණේ. ඒත් 88 එක්සත් ජාතික පක්ෂය ඇතුළෙම රාවයක් තිබ්බා, කතාවක් තිබ්බා. අර ජයජවර්ධන මැතිතුමා දෙපාරක් ඡන්දෙ ඉල්ලපු නැති නිසා 1988 තියෙන ජනාධිපති මැතිවරණයට එතුමාට ඉල්ලන්න පුළුවන් කියන එක. හැබැයි ඇත්තෙන්ම ප්‍රජාතන්ත්‍රවාදී එදා ජය ගත්තා. පක්ෂය තුල, විශේෂයෙන්ම එක්සත් ජාතික පක්ෂය තුල පක්ෂයේ කෘත්‍ය අධිකාරි මණ්ඩලය සහ පාර්ලිමේන්තු කණ්ඩායමේදී රණසිංහ ප්‍රේමදාස මැතිතුමා තමයි යෝජනා කරේ ඊළඟ ජනාධිපති අපේක්ෂක හැටියට. මේ රටේ හැම අවස්ථාවකම ජනාධිපති මැතිවරණය හරි වෙලාවට පවත්වලා තියෙනවා. අද තමයි දැන් කාලේ තමයි යම්කිසි ගැටලුවක් තියෙනවා කියලා කියන්නේ රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා අපි දන්න නිසා ජනාධිපති මැතිවරණය කල් දාගත්තොත් හොඳයි කියන මතය, විශේෂයෙන්ම එක්සත් ජාතික පක්ෂයේ මහලේකම්තුමා ඒ කරපු ප්‍රකාශය අනුව තමයි ඒ සැකය ඇතිරා තියෙන්නේ. 1982 ජනාධිපති මැතිවරණය පැවැත්වුවා. ජයජවර්ධන මැතිතුමා ඒ ජනාධිපති මැතිවරණය ජයග්‍රහණය කරා. 52.91% අරගත්තා. 1988 මම පැවසු පරිදි රණසිංහ ප්‍රේමදාස මැතිතුමා 50.43% ලබා ගත්තා. 1994 මගේ පියාගේ ඝාතනයත් එක්ක චන්ද්‍රිකා කුමාරතුංග බණ්ඩාරනායක මැතිණිය 62.28% අරගෙන තියෙනවා. 99 චන්ද්‍රිකා මැතිණිය 51.12% අරන් තියෙනවා. මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා ජනාධිපති අපේක්ෂක හැටියට 2005 50.29% අරගත්තා. නැවත වරක් 2010 යුද්ධය ජයග්‍රහණයත් එක්ක එතුමා 57.88% ලබා ගත්තා. මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමා යහපාලන ආණ්ඩුව හදන්න 2015 51.28% ලබා ගත්තා. ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා 2019 69,00,000 ඡන්දය ලබා ගත්තා. ගරු මුල්ලාසන මන්ත්‍රීතුමනි,
තව විනාඩියක් කාලයක් තියෙනවා.
මම කැමැති මගේ කතාව අවසන් කරන්න. ඇත්තෙන්ම සොක්‍රටිස් කිව්ව ප්‍රකාශයත් එක්ක මම ප්‍රජාතන්ත්‍රවාදයට ආදරෙයි. මං හිතන්නේ මම ප්‍රජාතන්ත්‍රවාදය ගරු කරන තරුණ මන්ත්‍රීවරයෙක්. ඒ වගේම මම හිතන්නේ හැමතිස්සෙම මේ රටේ අනිවාර්යයෙන්ම ඡන්දයකින් තමයි, ජනතාවගේ ඡන්ද බලයෙන් තමයි මේ රටේ ආණ්ඩුපත් කරගන්න ඕනේ කියන එක. හැබැයි සොක්‍රටිස්ට තිබ්බ අදහසක් මං කියවන්නම්. ඒ සොක්‍රටිස් කිව්ව දේ, "The poor will want the wealth of the rich and the democracy will give it to them. Young people will want to be respected as elderly, as seniors, and democracy will give it to them. Women will want to be like men and democracy will give it to them. Foreigners will want the rights of the natives and democracy will give it to them. Thieves and fraudsters will want important government functions and democracy will give it to them. And at that time, when thieves and fraudsters finally and democratically take authority, because criminals and evildoers want power, they will be worse than dictators in the time of any monarchy or oligarchy." Socrates mega kiyuwe athema prajatantrawadaya kiyana de ජනතාව කල්පනා කරලා බුද්ධිමත් තීන්දුව ගන්න ඕන නිසා කරු සභාපතිතුමනි මේ මැතිවරණයේදී ජනාධිපති මැතිවරණයේදී මේ රටේ ජනතාව නැවතරක් අයිතියක් තියෙනවා බුද්ධිමත් තීන්දුවක් ගන්න. බුද්ධිමත් තීන්දුවක් ගත්තොත් තමයි මේ රටේ ජනතාවට ඊළඟ අවුරුදු ගාන මේ රටේ රාජ්‍ය නායකයා කවුද කියලා තීන්දු කළා හරි පාලනයක් ඇති කරගෙන මේ රටේ දේශපාලන ස්ථාවරත්වය ආර්ථික ස්ථාවරත්වය සමාජීය ස්ථාවරත්වය ඇති කරගන්න පුළුවන් අවස්ථාවක් ඇති වෙන්නේ. ඒ නිසා මම මේ රටේ ජනතාවට මේ අවස්ථාවේදී ඉල්ලා සිටිනවා විශේෂයෙන්ම ජනාධිපති මැතිවරණය පවත්වන අවස්ථාවේදී තව මාස දෙකකින් අනිවාර්යයෙන්ම බුද්ධිමත් තීන්දුවක් ලබා ගන්න බුද්ධිමත් තීන්දුවක් ලබාගෙන හොඳ කණ්ඩායමක් ඉන්න පාලකයෙක් පත් කර ගන්න. බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. ගරු තුසාර ඉන්දුනිල් අමරසේන මැතිතුමා ඔබතුමාට විනාඩි 13ක කාලයක්.
බොහොම ස්තුතියි. ගරු කීයද තියෙන්න මන්දෝ?
විනාඩි 13ක් තියෙනවා.
බොහොම ස්තුතියි ගරු මූලාසනයේ මන්ත්‍රීතුමනි. දැන් අද මම හිතන්නේ හරි අපූර්ව දෙයක් අපි දකිනවා. මුළු ආණ්ඩු පක්ෂයෙන්ම රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා හොදන්න ඉදිරිපත් කළා තිබුණේ කතිකයින් 9 දෙනයි. ඒ කතිකයින් 9 දෙනත් විනාඩි 15 20 25 30 මහා දැවැන්ත වේලාවල් අරගෙන රනිල් වික්‍රමසිංහ මහත්මයාව හොදන්න ජනාධිපතිතුමාව හොදන්න ඉදිරිපත් කළා තියෙන කතික ප්‍රමාණයෙන් අපිට බලා ගන්න පුළුවන් මේ වර්තමාන ජනාධිපතිවරයාට මොකක්ද ඒගල්ලන්ගේ තියෙන සැලකීම කියන එක. රාජපක්ෂ කනවර විශ්වාස කරන රාජපක්ෂ කනවර පිටිපස්ස යන එක මන්ත්‍රී කෙනෙක් මේ ලයිස්තුවේ නැහැ. එතකොට මේ ලයිස්තුවේ නැති අඩුපාඩු පුරවන්න තමයි අර රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාට අන්ද වෙලා ඉන්න කැමර සම්පත් දසනායකලා වගේ අය හදිස්සිය ගෙන්නලා කතාවක් කරන්න ඉඩක් ලබා දුන්නේ මේ තියෙන රික්තකයේ හින්දා. දැන් කැමර සම්පත් දසනායක මහත්තයාගේ නම මේ ලයිස්තුවේ නැහැ. එතකොට මේ ලයිස්තුවේ නැති අඩුපාඩුව මකන්න තමයි කැමර සම්පත් දසනායකලා වගේ රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාගේ ගෝලියටිය ගෙන්නලා ඒ අවස්ථාව දුන්නේ කියන එක මම මූලික වශයෙන්ම කියන්න කැමතියි.
ඕඩර් ප්ලීස්. මුලාසන සඳහා ගරු ජගත් සමරවික්‍රමන්තුමා.
කතා කරන්න.
එතකොට කැමර සම්බන්ධුත් ලොකු කතාවක් කිව්වා. එතුමා මේ මස්තයක් ගැන කියලා කිව්වා. දැන් මස්ත බාල්දුවක් ගැන කතා කරුවා. මම දන්න හැටියට ඔය දෙගොල්ලෝම මස්ත වෙලා තමයි හිටියේ. රනිල් වික්‍රමසිංහ මහත්තයත් මස්ත බාල්දු වෙලා චප්ප චොරස් වෙලා මොකද බොක්ක අන්ද කුරුස් වෙලා හිටපු වෙලාවක් චප්ප චකිරි වෙලා අන්ද කුරුස් වෙලා චොප්ප චරස් වෙලා හිටපු වෙලාවක තමයි රනිල් වික්‍රමසිංහ මහත්තයත් අහම්බෙන් පාවියා පොල් කොම්බැක්සේ මේ පාර්ලිමේන්තුවට සැපත් වුණේ පිනට හම්බෙච්ච පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ධූරයක් අරගෙන. ඊළඟට රාජපක්ෂවරුන්ගේ බලකඳවුර බිඳ වැටලා 69 ලක්ෂ සීසීකට ගෙහෙල්ලා මේ රට පුරා දියාරු වෙලා ඔවුන්ට ගංවල ගෙවල් වල ඉන්නවත් බැරි මට්ටමකට උත්සවයකට යන්නවත් බැරි මට්ටමකට අඩුවතරම රෝහලකට ගියපහම වෛද්‍යවරයෙ බේත් ටිකක් වද්දන්නේ නැති මට්ටමකට අර පාරේ ළඟලා ඉන්න සුනකයින්ගේ මට්ටමට ප්‍රතික්ෂේප කරන මට්ටමකට චප්ප චරස් වෙලා මස්ත බාල්දලා ඉන්න වෙලාවක තමයි මේ දෙගොල්ලෝ හම්බුනේ. අර සින්දුවක් තියෙන්නේ ඇය යන මාවත ඇයත් නොදන්නේ උන් හිටි තැන් මතකය අඩමානය. පාර කියන්නේ කෙලසද මාහට ඇයටද පාරක් ඇති නැති ගානය. රනිල් වික්‍රමසිංහ මහත්තයත් මම්මුලාවේ පාර සොයාගෙන හසරක් සොයමින් යන ගමනේ අර මම්මුලාව සමනලියෙක්ගෙන් තමයි පාර ඇහුවේ. එහෙනම් මම කියන්නේ සමනලියෙක්ගෙන් තමයි පාර ඇහුවේ. එනිසා මම කියන්න කැමති ඔය කැමර සම්පාද්‍ය මස්ත කතන්දරේට මේ නීච වෙච්ච ග්‍රහයෙකුට නීච වෙච්ච ග්‍රහය රොත්තක් තමයි හම්බුනේ. කාලචක්‍රයත් හොඳයි කියනවනේ. දැන් රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාගේ ග්‍රහචක්‍රය හොඳයිලු. සජිත් ප්‍රේමදාස මහත්තයාගේ ග්‍රහචක්‍රය නරකයිලු. නෑ මම කියනවා අර ඔහොම කිව්ව රාජපක්ෂ මහත්තයරත් අර දෛවඥ සුමනදාස ගෝඨාභය රාජපක්ෂලත් ඔය විදිහටම තමයි කිව්වේ. එතකොට හැබැයි අපි දගෙන හැටියට නීච වෙච්ච ග්‍රහයකට තමයි නීච වෙච්ච ග්‍රහ රාශි තියෙන සමූහයක් හම්බුනේ. එතකොට නීච දෙක එකතු වෙලා තමයි දැන් මේ සාර්ථක ගමනක් යන්න හදන්නේ. ඉතින් අපි කනගාට වෙනවා මේවා අර හිතේ දුකට කියවෙන කවි කියන එක තමයි මට මේ අවස්ථාවේදී කියන්න ඕනේ. දැන් චාමර සම්පත් හරි ලොකු වර්ණනාවක් කරුවා මේ රට දුර්භික්ෂයකින් පිරලා ගිහිල්ලා ඩීසල් පෝලින් පෙට්‍රල් පෝලින් ගෑස් නෑ ලයිට් නෑ ඒ වගේ ඒ වගේ නන්නත්තර වෙච්ච ආර්ථිකයක් ආපහු හදාපු උත්තම හැටියට තමයි රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාව පත් නම් කරේ. මම අහනවා කවුද යකෝ දැන් මේ தත්තෙට පත් කරේ? දැන් එතකොට මේක මේ අපි පත් කරවද රට මේ தත්තෙට? රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා හදිස්සියේ මේ බලය අරගෙන මේ தත්තේ ගොඩනගන්න අපිද පත් කරුවේ? නෑ, පත් කරපු බඩු ටිකක් ඉන්නේ ඒකේ. ඈ මේ රට මේ විනාශයට පත් කරපු බඩු ටික ඒ අයගේ චාමරත් එක කොටස්කාරේ චාමරත් ඒ ගෝඨරක් මේ රාජපක්ෂ වෙනුවෙන් ওই විදිහටම තමයි කඩේවි. ඉතින් ඒ නිසා මේවා විහිළු කියන කතාව මම මේ අවස්ථාවේදී කියන්න ඕනේ. දැන් අනිත් එක මේ අවුරුදු 5-6 දක්වා මේ යන මාතෘකාවක් මොකද්ද මේ හදිස්සියේ? දැන් අර ලේනෙක් ගෙනල්ලා අර ලේනෝ කියලා ලේනෙක් අතේ තමයි මේක මුට්ටිය දැම්මේ. ඉස්සරලා දැම්මා අපි දන්නෙත් නැති ලේනෙක් තමයි මේ බඩුව. ලේන ලව්ව මුට්ටිය දැම්මලා බැලුවා මේක 5-6 කරගන්න තව මාස කීපයක් හරි ඩිලේ කරගන්න පරක්කු කරගන්න අවස්ථාවක් ගන්න පුළුවන්ද කියන එක බැලුවා. හැබැයි අධිකරණයේ 7-5කට ගණන් ගන්න නැතුව ඒක විභාගයට ගන්න නැතුව නිෂ්ප්‍රභා කරලා දැම්මා. දැන් අපි දන්නවනේ රණ මේ ආණ්ඩුව රණ වික්‍රමසිංහ මහත්තයලා මැතිවරණ කල් දාන්න බොහොම චිරප්‍රසිද්ධයි. පළාත් පාලන මැතිවරණේ නම් කරලා ඒක දන්නේම නැතුව ඒක පුළුවන් තරම් උසාවියේ අධිකරණ තියෙනු තියද්දි ඒ සියල්ල ආය ආපහු කල් දැම්මා. ඉතින් මේ හදන්නේ ජනාධිපතිවරණයටත් මොකක් හරි ෂොට් එකක් දෙන්න. හැබැයි ඉතින් අපි සන්තෝෂයෙන් පත් වෙනවා. අධිකරණයට අපි ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ. ඒ ලේනෙක් ගනල්ලා ලේන ලව්ව මුට්ටිය දාපු ඒ මුට්ටියට අධිකරණ අමාත්‍යාංශයේ විසින් ඉඩක් දුන්නේ නැහැ. ඒක නිෂ්ප්‍රභා කරලා ඒක විසිකරුවා කියන කතාව මම මේ අවස්ථාවේදී කියන්න ඕනේ. ඉතින් අපිට මේ හදිස්සියේ මේ ලොකු ජනමත විචාරණ වලට යන්න කාලයක් නැහැ. දැන් ජනමත ජනාධිපතිවරණ එනවා. ඒ නිසා අපි කියනවා කරුණා කරලා ජනාධිපතිවරණය පවත්වන්න කටයුතු කරන්න. දැන් මේ නැති කෑලි අල්ලගෙන නැති දේවල් පටලා ගන්න එපා කියන කතාව මම මේ අවස්ථාවේදී අපි කියන්න ඕනේ. ඉතින් ඒක මං ගරු මූලාසනයේ මන්ත්‍රීතුමනි මං කියන්න ඕනේ මේ හරි අපේ කනටත් ඉන්න නැහැ. අපේ දුරකථන වලටත් දැන් දවස ගානේ කෝල් මේ දුරකථන ඇමතුම් දැන් අවුරුද්දක විතර ඉඳලා එන්නේ. මොනවද කියන්නේ? තුෂාර ඉඳුනිල් වන මමත් යනවා. මේ අහවල් නම තියෙන මන්ත්‍රීත් යනවා. කොහටද යන්නේ? රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා ගාවට. මතක තියාගන්න අපි රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා අපිට එපා වුණේ බොහොම අවුරුදු ගානකට ඉස්සර වෙලා. රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාගේ ඒ කණ්ඩායම අපිට එපා වෙලා වෙච්ච නිසා තමයි අපි සජිත් ප්‍රේමදාස මහත්තයත් එක්ක එළියට බහලා ආවේ. ආවේ ආයේ යන්න නෙමෙයි. එතකොට දවස ගානේ 15ක් යනවා 20ක් යනවා අහවලත් යනවා මෙයත් යනවා මෙහෙම ඉලක්කම් කිය කිය තමයි මේ තියෙන මැච් එකේ හීට් එක තියාගන්න හදන්නේ. මේකේ තියෙන රසය තියාගන්න හදන්නේ. දැන් ජනාධිපතිතුමා ඇතුළු එක්සත් ජාතික පක්ෂය පහුගිය වෙලාවක මැයි පළවෙනිදා වේදිකාවට 20ක් නගිනවා කිව්වා. ඔන්න ඒ කැරට්ටලේ බලාගෙන ඒ කැරට්ටලේ වෙනුවෙන් ඔන්න දැන් සෑහෙන දවසක් බලන් ඉන්නවා. ඊට පස්සේ රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා ආපහු කිව්වා ඊට පස්සේ පොහොට්ටුවේ බැසිල් රාජපක්ෂලා කිව්වා කරුණා කරලා තමුන්නාන්සේට පොහොට්ටුවේ සහයෝගය ජනාධිපතිවරණයට දෙන්න ඕනේ නම් පොහොට්ටු කණ්ඩායමේ අපේක්ෂකත්වය දෙන්න ඕනේ නම් තමුන්නාන්සේ කණ්ඩායම අරගෙන පෙන්වන්න. එතකොට රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා කිව්වා අපි ජූලි 4 වෙනිදාට පෙර අපි එක්සත් ජාතික පක්ෂයෙන් 20 දෙනෙක් අපේ කණ්ඩායමට අරගෙන පෙන්නනවා කියලා රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා පොරොන්දු වුණා. ඈ සමගි ජන බල වේගයෙන් මන්ත්‍රීවරු 22 දෙනෙක් ජූලි 4 වෙනිදාට පෙර රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා ගාවට ගන්නවා කියලා බැසිල් මහත්තයාට පොඩි දින සීමාවක් දාගෙන පොඩි කාලයක් ඉල්ලගත්තා. පහුගිය කාල පරිච්ඡේදයේ පුරාම සමගි ජන බලවේගයේ අහවල් මන්ත්‍රී මෙහෙම නම් ප්‍රසිද්ධ කරුවා. ලොකු ප්‍රශ්නයක් උණුසුමක් ඇති කරන්න පටන් ගත්තා. හැබැයි ජූලි 4 වෙනිදා මන්ත්‍රීවරේ අපේ 20 දෙනෙක් ගියේ නැහැ. ගියා ඔය යන්න වගේ හදනවා. ඔය අර නීචෝ දෙන්නෙක් කෙරෙන් දෙන්නෙක් නයි යන්න වගේ හදනවා කියන්නේ ඒගොල්ලෝ දැන් අපෙන් ඒක සමගි ජන බලවේගයට පිටින් හයි කරපු ගැජට් දෙකක් කියේ. අර උණ්ඩුක පුච්චේ වගේ ඒක තිබුණත් එකයි නැතත් එකයි. ඒක පිටින් හවු හයි කරපු ගැජට් එකක් ගලවුණා කියලා සමගි ජන බලවේගයට ප්‍රශ්නයක් නැහැ. දැන් අඩුපාඩු වලට සියල්ල වැහිලා පිරිලා ඉතිරිලා දැන් ඕනෝටත් වැඩි දැන් අපි සමගි ජන බලවේගය වටා ගොනු වෙනවා. එතකොට දැන් මේ 22ක් සමගි ජන බලවේගයේ රනිල් සිංහ මහත්තයාගේ හයියට යනවා කියලා ප්‍රචාරය ගියාට හැබැයි එන්නේ සමගි ජන බලවේගයේත්. දැන් ඊට පස්සේ දැන් මොකද්ද වුනේ? රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාට 22 ජූලි 4 වෙනිදා වෙනකොට ගෙන්න ගන්න බැරි වෙච්ච නිසා බැසිල් රාජපක්ෂල මහින්ද රාජපක්ෂල තීරණය කරුවා ජූලි 17 වෙනිදාට තමන්ගේ පොදු ජන පෙරමුණේ ජනාධිපති දුර අපේක්ෂකයව නම් කරන්න ඒගොල්ලෝ තීරණය කළා. රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිවරයා අපහසුත් වෙච්ච නිසා ඊට පස්සේ කියන්න ලැජ්ජයි ජනාධිපතිතුමා මේ පහුගිය අඟහරුවාදා, ඒ කියන්නේ මීට දින දෙකකට ඉස්සර වෙලා බැසිල් රාජ
මිනිත්තු දෙක කාලෙන් අවසන් කරා.
ඈ
මිනිත්තු දෙකක් කාලයක් තියෙනවා
මට මේ මේ අපේ තව විනාඩි දෙකක් තියෙනවා අපේ කතා කරන්න නැති ආහිරම ගොඩක්
අය කාලේ නම් අවසන් මන්තුමා ඔක්කොම දීලා තියෙන්නේ අවසන් කරන්න කතා කරන්න ඔබතුමා තව මිනිත්තු දෙකක්
මේ. එතකොට කියන්න ලැජ්ජයි එක්සත් ජාතික පක්ෂයේ නායකයා ජනාධිපතිතුමා කඩේ මුඩිය ගියා බැසිල් රාජපක්ෂ මහත්තයව හම්බෙන්න. බැසිල් රාජපක්ෂ මහත්තයයි මහින්ද රාජපක්ෂ මහත්තයයි හම්බෙලා ආයේ ආපහු රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා බැගෑපත් වෙනවා. කරුණාකරලා තමුන්නාන්සලා පොහොට්ටුවෙන් අපේක්ෂකයෙක් නම් කරන්න එපා. මම මට කාලයක් දෙන්න, පොඩි දින කිහිපයක් දෙන්න, මම නැවතත් මේ ඉන්න මන්ත්‍රීවරු ටික මම ආයේ ආපහු සමගි ජන බලවේගයෙන් ගලවගෙන එක්සත් ජාතික ජනාධිපතිවරණයට සහයෝගය පිණිස මම ගේනවා කියලා. මෙන්න දැන් ආයේ ජනාධිපතිවරයා බැසිල් රාජපක්ෂලගෙන් කාලයක් ඉල්ලගෙන තියෙනවා ජූලි 29 වෙනිදා වෙනකම්. ජූලි 29 වෙනිදා වෙනකොට සමගි ජන බලවේගයෙන් මන්ත්‍රීවරුන් 15ක් 20ක් ජනාධිපතිවරයාගේ සහයෝගයට ගන්නවා කියලා දැන් දින ඉල්ලගෙන තියෙනවා. අපිට කියන්න තියෙන ගරු මූලාසනේ මන්ත්‍රීතුමනි, ජනාධිපතිතුමාට අපිට කියන්න තියෙන්නේ තමුන් ආංශයේ කට අරගෙන බලා හිටියට, මැයි පළවෙනිදා කට අරගෙන බලා හිටියට, ජූලි 4 වෙනිදා වෙනකම් කට අරගෙන බලා හිටියට, දැන් ජූලි 29 වෙනිකම් කට තියාගෙන බලා හිටියට අර එළුවගේ අර පොට්ටනිය වැටෙන්නේ නැහැ ගරු ජනාධිපතිතුමනි. අර එළුවගේ මේ පොට්ටනිය ජනාධිපතිතුමා බලාන හිටියා මැයි පළවෙනිදා වැටෙනකම්. ඒක රටේ ජනතාවට කිව්වන්නේ එළුවගේ පොට්ටනිය වැටෙනවා අපි ගාවට කියලා. දැන් ජූලි 4 වැටුන්නේ නැහැ. ජූලි ඈ ඔව් අයවැයේදී වැටෙනවා කියලා කිව්වා.
මැයිදිනේ
වැටෙනවා කියලා කිව්වා. ජූලි 4 වෙනිදා වැටෙනවා කිව්වා. මම මතක තියාගන්න දැන් 29 වෙනිදාත් ඔය වැටෙන්නේ නැති පොට්ටනිය වැටෙන්නේ නැහැ. වැටෙන එව්වා ටික තමයි දැන් ඔය තමුන්නාස ගාවට වැටිලා ඉන්නේ. ඉතින් ඒ බවත් මම කියෙමි. අපේ මේ එක්සත් ජාතික පක්ෂයේ අදට රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාට කඩේ යන හිතවතුන් අපි කියනවා. කරුණාකරලා ලැජ්ජ නැද්ද? ලැජ්ජ නැද්ද? අර කපුට කිව්වා, කාක කිව්වා, ආර්ථිකය ඝාතනය කරා කියලා කිව්වා, හොරු කිව්වා. මේ මිනිස්සු ගාවට ගිහිල්ලා මට තව කාලයක් දෙන්න, අනේ ඔයාලගේ අපේක්ෂකයා බවට මාව පත් කරන්න කියලා පින්සෙන්ඩ වෙන්න ලැජ්ජ නැද්ද කියන කාරණේ මම අහනවා. එහෙම නායකයෙක් පිටිපස්සේද අද මේ එක්සත් ජාතික පක්ෂයේ ඉතුරු වෙලා ඉන්න මේ කණ්ඩායම යන්න කියන එකත් මේ අවස්ථාවේදී අහනවා. ඉතින් එහෙම අහන ගමන් විශේෂයෙන් රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාගේ රනිල් වික්‍රමසිංහ මහත්තයාගේ වැල් පාලම ගැනත් මම වචනයක් කියන්න එපා. දැන් මේ වැල් පාලමකින් එතුමා ගියාලු. කවුද දෙයියනේ මේ වැල් පාලම කැඩුවේ? මේකේ වැල් ටික කවුද කැඩුවේ? එතකොට මේකේ ලනු ටික කවුද කැඩුවේ? මේකේ ලෑලි ටික කවුද ගැලවුවේ? මේක මහා හපංගමක්ද? මේකේ වැල් ටික කඩපු, ලනු ටික ගලවපු, ලෑලි ටික ගලවපු ඒ පට්ට හොරු ටිකත් එක්ක නේද රනිල් වික්‍රමසිංහ මහත්තයා මේ වැල් පාලම ඒ ගොඩ වෙන්නේ? වැඩක් නැහැ. දැන් වැල් පාලමත් එක්ක මේක කඩාවැටලා ඉවරයි. සමගි ජන බල වේගය මතක තියාගන්න නම්බු කාර පිටින් නම්බු කාරව සජිත් ප්‍රේමදාස මහත්තයා ඒක තමයි ඒ හොරු සමග හෙළුවෙන් හිටගත්ත රැත්තේ. අද සිද්ධ වෙලා තියෙන්නේ අර කෑම ගොඩවල් දෙකක් දාපුහම අර බල්ලෙක්ට වෙනද අරක කන්න යනකොට මේක වෙන එකෙක් කනවා, මේක කන්න යනකොට අරක වෙන එකෙක් කනවා. ඈ දැන් පොහොට්ටුවේ ඡන්ද දිනා ගන්න මෙහාට යනකොට එක්සත් ජාතික පක්ෂයේ ඡන්ද මෙහාට එනවා. එක්සත් ජාතික පක්ෂයේ ඡන්ද දිනා ගන්න යනකොට පොහොට්ටුවේ කණ්ඩායම් අපිට එනවා. ඒ නිසා පිරිසුදු චේතනා ගෙන දෙයි වාසනාව කියලා කතාවක් තියෙනවා. සජිත් ප්‍රේමදාස මහත්තයා පිරිසුදු චේතනාවකින් බරපතල අදිෂ්ඨානයකින් කවුරු මඩ ගැහුවත් කවුරු සමච්චලයට ලක් කරුවත් සජිත් ප්‍රේමදාස මහත්මයා තනියම ඒ අවස්ථාවේදී හිටගත් ඒකයි අද ඒකයි විවිධ බලවේග විවිධ කණ්ඩායම් විවිධ සමූහයන් අද අපිත් එක්ක ගොනු වෙන්නේ ඒකයි ඒ නිසා අපි කියනවා කරුණා කරලා තව මාස 3කින් අපේ සමග ජන බලවේගයේ නායකයා සජිත් ප්‍රේමදාස මහත්මයා ජනාධිපති ධුරයට පත් වෙන එක වළක්වන්න බෑ ඒ නිසා කාලයට ඉඳ දීලා මල්ලෙහණෙන් බැස යන්න පළයන් ප්‍රභාවතී කියලා අපි ඒ සිස්සුන්ට කියමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා බොහොම ස්තුතියි
ස්තුතියි කර්මන්තතුමා ඔබතුමාට මීළඟට SMM මුසාර් මන්තුමා ඔබතුමාට මිනිත්තු 15ක කාලයක් තියෙනවා
තලමේ ආසනத்தில் அமர்ந்திருக்கும் உறுப்பினர் அவர்களே இந்த 9வது பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான பல சட்டங்கள் அவ்வப்போது ஏற்றப்படுகின்றன சில முக்கிய நிகழ்வுகள் அவ்வப்போது அரங்கேறுகின்றன அதே போலவே இந்த பாராளுமன்றத்தில் தேவையில்லாத வீணான நேரத்தை வீணடிக்கக்கூடிய இந்த நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தை வீணாக செலவழிக்கக்கூடிய விவாதங்களும் அவ்வப்போது நடந்தேறுகின்றன அத்தகைய விவாதங்களில் ஒன்றாகத்தான் இன்றைய இந்த பாராளுமன்றத்தினுடைய விவாதத்தை நான் பார்க்கின்றேன் ஜனாதிபதி தேர்தலை வருகின்ற செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதிக்கும் இடையில் நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கையை முன்வைத்து எதிர்க்கட்சியில் இருந்து இந்த சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையாக இதனை முன்வைத்திருக்கின்றார்கள் உண்மையாக ஒரு தேவையில்லாத ஆணி இது என்பதுதான் என்னுடைய கருத்து இன்றைய இந்த விவாதத்தில் நாம் பார்க்கிற போது ஆளும் கட்சியை சார்ந்த எதிர்க்கட்சியை சார்ந்த எல்லோருமே ஜனாதிபதி தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் நடத்தப்படும் என்பதான உறுதிமொழிகளை மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார்கள் எனவே எல்லோரும் ஜனாதிபதி தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்படும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற பட்சத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் என்பதான ஒரு பிரேரணையை கொண்டு வந்து இன்றைய நாள் முழுவதும் இதை விவாதமாக மாற்றி இன்றைய நாளை பணத்தை செலவழித்து வீணான நேரங்களை செலவழிக்கின்ற ஒரு நாளாக மாற்றிய எதிர்க்கட்சியினருடைய இந்த பிரேரணையை நான் முதலில் வன்மையாக கண்டிக்கின்றேன் ஜனாதிபதி தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்பட மாட்டாது என்பதான ஒரு எண்ணம் ஏன் வந்தது இது மிக முக்கியமான ஒரு விடயம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஜனாதிபதியினுடைய நிலைப்பாடு எத்தகையதாக இருந்தது என்று கேட்டால் ஜனாதிபதியினுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக உரிய நேரத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்பதில் உறுதியாக இருந்தார் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுமா ஒரு வருடம் பிற்போடப்படுமா என்றெல்லாம் எல்லோரும் பேசுகிற போதும் நான் ஜனாதிபதி அலுவலகத்தில் 2-3 மாதங்களுக்கு முன்பதாகவே ஒரு வருடம் பிற்போடப்படும் சாத்தியம் இருக்கிறதா என்று கேட்ட நேரத்தில் ஏன் ஒரு வருடம் நாம் பிற்போட வேண்டும் 5 வருடத்தையும் சேர்த்தே ஆள்வோமே என்று மிக தைரியமாக ஜனாதிபதி அலுவலகத்தில் இருந்து பதில் கிடைத்தது எனவே நம்பிக்கையோடு இந்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இருப்பதை அந்த கருத்தினூடாக என்னால் உணர்ந்து கொள்ள கூடியதாக இருந்தது அதேபோன்று ஜனாதிபதி தேர்தலும் உரிய நேரத்தில் நடத்தப்படும் என்பதை உறுதியாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஜனாதிபதி அவர்களும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஒன்றும் பேசாமல் இருந்த சமயத்திலெல்லாம் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடு ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்கள் பாராளுமன்றத்தையும் சேர்த்து அதிகமான வருடங்களுக்கு இழுத்துச் செல்ல பார்க்கிறார்கள் என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் மண்ணெண்ணெய் ஊற்றிய சாரை பாம்புகள் போல தொடர்ந்தும் கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள் அப்படியேதும் இருக்குமோ என்ற சந்தேகம் மக்களுக்கும் வந்திருக்கக்கூடும் பின்பு ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்படும் இவ்வருடம் ஜனாதிபதி தேர்தல் அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் அதனைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தினார் அப்போது மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திய போதாவது எதிர்க்கட்சிகள் சத்தமில்லாமல் இருப்பார்கள் என்று பார்த்தால் ஜனாதிபதி மீண்டும் மீண்டும் இந்த கருத்தை சொல்கிறார் எனவே ஏதாவது ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி இதனை இழுத்தடிக்கப் போகிறார் என்று சொல்கிறார்கள் இந்த எதிர்க்கட்சியினுடைய நிலைகளை பார்க்கிற போது ரணில் விக்ரமசிங் என்றால் பயம் இவ்வளவுதான் என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஏன் பயம் எதற்காக பயம் இன்று இந்த நாடு கடந்த வங்குரோத்து நிலையிலே அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திரைசேரியிலே எல்லாமே பூஜ்யமாகிய ஒரு சூழலில் என்ன செய்வது என்று தெரியாத போது இந்த ஆட்சி அப்படியே கவிழ்ந்துவிடும் மறுபடியும் நாம் ஆட்சிக்கு வரலாம் என்றெல்லாம் கற்பனை பண்ணி கொண்டிருந்த போது ஒரு தனிமனிதனாக பாராளுமன்றத்திற்குள் வந்து ஒரு தனிமனிதனாக நின்று பிரதமராகி ஜனாதிபதி ஆகி எல்லோரும் எதிர்பாராத வண்ணம் இந்த பொருளாதார பின்னடைவை முதன்மையாக கொண்டு நாங்கள் ஏதேனும் பேசி ஆட்சியை பிடிக்கலாம் என்று கற்பனை பண்ணியவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய நடவடிக்கை இன்று மக்கள் மத்தியில் மெதுமெதுவாக இந்த நாட்டிற்கு பொருத்தமானவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். எக்கோனமியை அவர் மிகச் சரியாக கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கை அண்மையில் கிடைத்திருக்கின்ற ஒரு ஆய்வின் பிரகாரம் எதிர்கட்சியினுடைய ஆதரவாளர்களிடையும் கூட இந்த எக்கோனமியை ஜனாதிபதி அவர்கள் சரியாக செய்வார் என்ற நம்பிக்கை இருப்பதான தகவல்களை பார்க்கிற போது, இங்கே நாம் வெற்றி பெற மாட்டோமோ, நாம் தேர்தலில் வெற்றி பெறாமல் போகின்ற சூழல் உருவாகிவிடுமோ, இன்னும் ஒரு வருடம் நீடிக்கப்பட்டால் இந்த நாடு நன்றாக வராது என்று அவர்களுக்கு சந்தேகம் இல்லை, இன்னும் ஒரு வருடம் இந்த ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் நீடிக்கப்படுமாக இருந்தால் எதிர்கட்சிகள் இல்லாமல் போகிற அளவுக்கு மிகச் சிறப்பான ஒரு ஆட்சியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் செய்து விடுவாரோ என்ற பயத்தில் தான் இவர்கள் எல்லோரும் ஒரு முன்னாயத்தோடு எச்சரிக்கையோடு அவசரப்படுவது போலவும் ஆச்சரியப்படுவது போலவும் பயப்படுவது போலவும் எமக்கு தோன்றுகிறது. அவ்வாறு பயப்பட வேண்டிய எந்த தேவையும் இல்லை. சட்ட ரீதியாக அதற்கு நாம் பதில் சொல்வதாக இருந்தால், முதலாவது அண்மையிலே லேனவ என்கின்ற ஒரு தொழிலதிபர் ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். அவர் வழக்கை தாக்கல் செய்தவுடனே அண்ணா இதோ ஜனாதிபதி அவர்களுடைய வேலை, இது அவர்தான் இதனை தாக்கல் செய்திருக்கிறார், இதனூடாக காலத்தை நீட்டிக்க பார்க்கிறார் என்றெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் ஜனாதிபதி மேல் முன்வைக்கப்பட்டன. ஜனாதிபதி தெளிவாக சொன்னார், யாரென்றும் தெரியாத ஒருவர் என்னிடமோ யாரிடமோ எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒருவர் தாக்கல் செய்த மனுவுக்காக பயப்பட வேண்டாம், உரிய நேரத்தில் தேர்தல் நடக்கும் என்று பதில் சொன்னார். இல்லை இல்லை, ஜனாதிபதிக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று எல்லோரும் பதில் அவருக்கு ஜனாதிபதியை பழித்துரைத்தார்கள். பின்பு என்ன நடந்தது, அட்டர்னி ஜெனரல் சென்று நீதிமன்றத்திலே ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடம் என்பதில் நாம் தெளிவாக இருக்கிறோம் என்று பதில் சொன்னார்கள். அவ்வாறு பதில் சொன்னதன் பிற்பாடு அந்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது. செய்யப்பட்டதன் பிற்பாடு கூட இவர்கள் அடங்கியிருக்கிறார்களா என்று பார்த்தால், இப்போது பாராளுமன்றத்தில் இப்படியான ஒரு பிரேரணையை கொண்டு வந்து எப்படியேனும் தேர்தலை நடத்துங்கள் என்று மீளவும் கேட்கின்றார்கள். இது மிகவும் வெட்கக்கேடான ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். குறிப்பாக அந்த குறித்த நபர் வழக்குக்கு சென்ற விடயம் தொடர்பாகவும், ஏன் இன்று இருக்கின்ற அரசியல் அமைப்பில் இருக்கின்ற குறைபாடு தொடர்பாகவும் நாம் பேசுவதாக இருந்தால், உண்மையாகவே பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையோடு ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 6 வருடமாக கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இன்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது. 19வது திருத்தத்தின் ஊடாக 32 மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், த பிரசிடென்ட் ஆஃப் த ரிபப்ளிக் shall be elected by the people and shall hold office for a term of 5 years. 5 வருடம் ஜனாதிபதி அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்படுவார். தெரிவு செய்யப்படுகிற ஜனாதிபதி அவர்கள் 5 வருடம் ஆட்சியில் இருப்பார் என்று 19வது திருத்தத்திலே அவர்கள் திருத்தம் செய்தார்கள். ஏற்கனவே 6 வருடம் என்று இருந்ததை திருத்தம் செய்தார்கள். அவ்வாறு திருத்தம் செய்த சட்ட வல்லுநர்கள் 83B உள்ள விடயத்தில் கவனத்தில் கொள்ளவில்லை. அது மிக தெளிவாக சொல்கிறது, a bill for the amendment or for the repeal and replacement or for which is inconsistent with the provision of paragraph 2 of article 30 or of paragraph 2 of article 62 which would extend the term of office of the president or the duration of parliament as the case may be to over 6 years. அதாவது 83வது அரசியலமைப்பினுடைய உறுப்புரிமை என்பது இந்த நாட்டிலே மக்கள் வாக்கெடுப்பு ரெஃபரண்டத்திற்கு செல்வதற்கான உறுப்புரிமையை தான் அது சொல்கிறது. எனவே இந்த ரெஃபரண்டம் மக்கள் வாக்கெடுப்புக்கான விடயத்திலே ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் பாராளுமன்றத்தினுடைய பதவிக்காலம் என்பதை பற்றி அது சொல்கிறது. எனவே 19வது திருத்தம் வருவதற்கு முன்பதாக எப்படி இருந்ததோ, அதாவது ஜனாதிபதியினுடைய பதவிக்காலமும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலமும் 6 வருடத்திற்கு மேல் நீட்டிப்பதாக இருந்தால் மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று ஆரம்பத்தில் இருந்தது. 19வது திருத்தத்தினூடாக 32 திருத்தியவர்கள் 83B திருத்தவில்லை. அதாவது 83B 5 வருடத்திற்கு மேல் அதிகமாக இருந்தால் தான் ரெஃபரண்டம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் திருத்தவில்லை. இந்த சட்ட குழப்பம் தான் இதனை பயன்படுத்தி ஜனாதிபதி அவர்கள் எப்படியேனும் இந்த ஜனாதிபதியினுடைய பதவிக்காலத்தை மேலும் நீட்டிப்பார் என்கின்ற ஒரு சந்தேகத்தை அவர்களுக்கு தோற்றுவித்தது. உண்மையாகவே இந்த ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை மேலும் ஒரு வருடம் நீடிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி நினைத்திருந்தால், இப்போது நினைத்தால் கூட இதில் ஏற்பாடு இருக்கிறது. உடனடியாக பாராளுமன்றத்திற்கு வந்து 3/2 பெரும்பான்மையோடு இதனை நிறைவேற்றலாம் என்பதற்கான விளக்கங்களை கோரி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும். ஆனால் 2 தினங்களுக்கு முன்பதாக நாம் பார்க்கின்றோம், கேபினெட்டிலே ஜனாதிபதி அவர்கள் மிகவும் தெளிவான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார். 32 திருத்தியவர்கள் 83B திருத்தவில்லை. அதாவது 83B 5 வருடத்துக்கு மேல் சென்றால் ரெஃபரண்டம் என்று சொல்லவில்லை, 6 வருடத்துக்கு மேல் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை கொண்டு செல்வதாக இருந்தால் மட்டும்தான் ரெஃபரண்டம் என்று சொல்கிறது. இதனை திருத்தி 5 வருடத்துக்கு மேல் சென்றால் ரெஃபரண்டம் என்கின்ற ஒரு விடயத்தை கேபினெட் அப்ரூவல் செய்யப்படுகிறது, அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்திருக்கு, பாராளுமன்றத்துக்கு வரப்போகிறது. அது வந்தால் இதற்கு அதற்கு பிறகு யாரும் இந்த ஜனாதிபதியினுடைய பதவிக்காலமோ பாராளுமன்ற பதவிக்காலமோ 6 வருடம் என்கின்ற கதைக்கே இடமில்லை. எனவே நீங்கள் யாரும் எதிர்பார்த்திராத ஒரு கோணத்திலே ஜனாதிபதி அவர்கள் இது 5 வருடம் தான் என்பதை மிக தெளிவாக 2 தினங்களுக்கு முன்புதான் அமைச்சரவை முடிவிலும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இவ்வாறெல்லாம் தெளிவுபடுத்தியதன் பிற்பாடும் 5 வருடமா 6 வருடமா என்கின்ற ஒரு குழப்பத்தோடு இந்த பாராளுமன்றத்துக்குள் இப்படியான ஒரு பிரேரணையை கொண்டு வந்து ஜனாதிபதி தேர்தலை அக்டோபர் நடத்தியே ஆக வேண்டும் என்பதான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாக கோருவது என்பது இதனை நான் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. ஒன்று அரசியல் அமைப்பில் உங்களுக்கு நம்பிக்கையினமாக இருக்கலாம், அல்லது நீதித்துறையில் உங்களுக்கு நம்பிக்கையினமாக இருக்கலாம், அல்லது 3வதாக சொல்வதாக இருந்தால் உங்களிலே உங்களுக்கு நம்பிக்கையினமாக இருக்கலாம் என்பதை மட்டும் தான் என்ன சொல்லக்கூடியதாக இருக்கும். பல்வேறு விமர்சனங்கள் ஜனாதிபதியின் மீது வைக்கப்படும். ஆரம்பத்தில் அவர் பொறுப்பேற்ற போது இந்த நாட்டிலே இவ்வளவு மோசமான பொருளாதார பின்னடைவில் ஒரு நாட்டை பொறுப்பேற்ற ஜனாதிபதி இருக்க முடியாது. இதுக்கு முன்பு வரலாற்றிலே அவர் பொறுப்பேற்ற போது அவர் இருப்பதற்கு கூட சொந்த வீடும் இல்லை, அதுவும் தீப்பற்றி எரிந்திருந்த சூழலில், பாராளுமன்றத்தை தீப்பற்றி எரிய செய்வதற்காக எல்லோரும் பாராளுமன்றத்தை சுற்றி இருந்த சூழலில், இந்த நாடு அதல பாதாளத்தில் இருந்த சூழலில் நான் பொறுப்பெடுத்து மீட்டெடுத்து காட்டுகின்றேன் என்று தைரியமாக வந்த ஒரு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். இந்த நாட்டு மக்கள் அவருக்கு வாக்களிப்பது என்பது ஒரு புறம் இருக்கட்டும், இந்த நாட்டு மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீது நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். எனவே எவ்வளவு விமர்சனம், அவர் பொறுப்படுத்த போது 350 ரூபாயை தாண்டிவிட்டது டாலர், 1000 ரூபாய் வரைக்கும் டாலரினுடைய பெறுமதி செல்லும், இந்த நாட்டிலே வங்குரோத்து நிலை ஏற்படும், பட்டினிச்சாவு ஏற்படும் என்றெல்லாம் எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பொருளாதார வல்லுநர்கள் மிக மோசமாக மக்களை ஏமாற்றுகின்ற விதத்திலே பயமுறுத்தல்களை மட்டுமே செய்தார்கள், ஒத்துழைப்பை தரவில்லை. அன்றெல்லாம் ஜனாதிபதி சொன்னார் நிலைமை மோசம், இன்னும் மோசமாகலாம், ஆனால் இதனை மீட்பேன் 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 என்று சொல்லி இந்த நாட்டை இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீட்டெடுத்திருக்கின்றார். இருக்கின்ற போதும் எந்த ஒரு விடயமா இருந்த பேச்சுவார்த்தை போறவோ அதனை அவர்கள் நிறைவுக்கு கொண்டு வர மாட்டார்கள், அவர்கள் ஒப்பந்தத்தில் சைன் பண்ண மாட்டார்கள், பாரிஸ் கிளப் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, சைனா பாரிஸ் கிளப்பினுடைய கூட்டணியில் இணையவில்லை என்றெல்லாம் நெகட்டிவான விமர்சனங்களை மட்டும்தான் இந்த எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகள் ஒவ்வொரு முறையும் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு முறையும் கல் வீசப்படுகின்ற நேரத்தில் எல்லாம் ஜனாதிபதி அவர்கள் மௌனமாகவே இருந்தார். இப்போது IMF-னுடைய ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, ஜப்பானில் இருந்து 12 நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அபிவிருத்திகள் வரப்போகிறது, ADP-னுடைய ஏசியன் டெவலப்மெண்ட் பங்கு பணம் இங்கே வரப்போகிறது. எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு துடிக்கின்ற நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகிறீர்கள்? IMF-னுடைய நிபந்தனை வேண்டாம் என்று ஒதுக்கப் போகிறீர்களா? ஏடிபி ஏசியன் டெவலப்மெண்ட் காசு எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்ல போகிறீர்களா? அல்லது ஜப்பானில் இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற எந்த ஒரு அபிவிருத்தியையும் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்று சொல்ல போ என்ன சொல்ல போகிறீர்கள்? எப்படி நீங்கள் ஆட்சி செய்ய போகிறோம் என்பதற்கான ஏதாவது காரணத்தை இந்த பாராளுமன்றத்துக்கு சொல்கிறீர்களா? இல்லை, ஆட்சியை பிடிக்க வேண்டும், எதற்காக பிடிக்க வேண்டும்? உண்மையிலே இந்த நாட்டிலே தேர்தல் ஓரிரு வருடங்களுக்கு தேவையில்லை என்றால் தேவையில்லை, மக்களிடம் அந்த அபிப்பிராயம் உண்டு. இப்பொழுது ஏன் இப்பொழுது ஒரு தேர்தலுக்கு சென்று நன்றாக சென்று கொண்டிருக்கிற நாட்டை குழப்ப வேண்டும் என்ற சிந்தனை அவர்களிடம் இருக்கிறது? தேர்தலை விரும்புபவர்கள் அதிகம் கிடையாது. இன்றைய ஆய்வுகளின் படி அதிகமானவர்கள், ஒவ்வொரு வேட்பாளரையும் விரும்புபவர்களையும் பார்க்க அதிகமானவர்கள் தேர்தல் தொடர்பாக எந்த பிரஜையும் அற்றிருக்கிறார்கள், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற தீர்மானம் அற்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தேர்தல் வேண்டும் தேர்தல் வேண்டும் என்று கோஷமிட்டுக் கொண்டு நாம் இருக்கின்றோம். ஜனாதிபதியிடம் நாங்கள் இவ்வாறு விமர்சனம் செய்பவர்கள் கோஷமிடுபவர்கள் தொடர்பாக ஒரு குரூப் மீட்டிங்ல கேள்வி கேட்ட போது ஜனாதிபதி அழகான ஒரு பதில் சொன்னார். அதாவது வாகனம் ஒன்று பெரும் பள்ளத்தில் விழுவதற்கான ஒரு சூழல் இருந்த போது டிரைவர் ஓடிவிட்டார், டிரைவர் என்று நம்பிக்கொண்டிருந்த ஓரிருவரும் எங்களுக்கு முடியாது என்று பின்வாங்கி விட்டார்கள், மக்கள் அங்கே அந்தரத்தில் தொங்குகிறார்கள், இந்த வாகனத்தை மீட்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்ட போது எவரும் முன்வரவில்லை, நான் முன்வந்து பள்ளத்தில் விழாமல் எந்த ஒரு விபத்தும் நேராமல் அந்த வாகனத்தை அழகாக மீட்டு அந்த கரடுமுரடான பாதைகளில் கொண்டு வந்து ஒரு கராஜில் இப்பொழுது நான் வாகனத்தை நிறுத்தி வைத்திருக்கின்றேன், இங்கே வந்து கால்களை கிளப்பிக் கொண்டு டயர்களிலே சிறுநீர்களுக்கும் விலங்குகள் சொல்ல போனால் நாய்களுக்கு நாம் விமர்சனம் செய்யவும் தேவையில்லை, அவர்களுக்கு பதில் சொல்லவும் தேவையில்லை, அவர்களுடன் சண்டை போடவும் தேவையில்லை. ஏனென்றால் எங்கள் பயணம் முடியவில்லை, கராஜில் இருக்கிற காரை எடுத்து இன்னும் நீண்ட தூரம் நாம் பயணிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்கள் மிக தெளிவான ஒரு பதிலை சொன்னார். இதைத்தான் இந்த நாட்டு பொதுமக்களுக்கும் சொல்கின்றோம். இன்று இந்த நாடு இருக்கின்ற சூழலில் இத்தகைய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தவரை தாண்டிய வேறொருவரிடம் எதை நாம் எதிர்பார்க்க போகிறோம்? புதிய ஒரு ஆட்சியை கொண்டு வந்து எதை செய்ய பார்க்கிறார்கள்? இருக்கிறார்கள் அவர்கள். இன்று சர்வதேசம் முழுவதும் ஜனாதிபதியை நம்புகின்றது. ஒரு லெபனானிலோ அல்லது ஒரு சிம்பாபேயிலோ அல்லது ஒரு கிரீஸிலோ இவ்வாறான ஒரு பொருளாதார பின்னடைவு வங்குரோத்து நிலை அடைந்த போது ரணில் விக்ரமசிங்கே போன்ற ஒரு தலைவர் அங்கே இருக்கவில்லை. நீண்ட காலமாக 10-15 வருடமாக தன்னுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீட்க முடியாமல் அவர்கள் தடுமாறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இலங்கைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கிடைத்ததும், அன்றைய சூழ்நிலையில் அவர் பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினராக வந்ததும், இறைவனுடைய ஏற்பாடு அவர் வந்ததன் காரணமாக இன்று நாம் நிம்மதி பெருமூச்சு விடுகின்றோம். உண்மையை சொல்ல போனால் இன்னும் ஒரு வருடம் கொடுத்தால் இந்த நாட்டில் இன்னும் மேல்மிச்சமான இன்னும் மேலோங்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் கொண்டு செல்வார். இன்னும் 2-3 வருடங்கள் என்று கொடுக்கிற போது இந்த நாட்டை வளமான தேசமாக மாற்றுவார். 2048 இலக்கு என்று சொல்கிற போது எல்லோரும் சில பேரை பார்த்தேன், உங்களுக்கு சாப்பாடு தருவதற்கு, உங்களுக்கு ஹெல்த்தை நாங்கள் தருவதற்கு 2048 வரையும் நான் காத்திருக்க சொல்ல மாட்டேன் என்று ஒரு சில தலைவர்கள் பேசுவதை பார்க்கும். ஜனாதிபதி அதை சொல்லவில்லை. 2048 அபிவிருத்தி அடைந்த அமெரிக்கா, பிரிட்டன் போன்று நாமும் நம்மை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவோம் என்கின்ற ஒரு தூர நோக்கோடான இலக்கை பற்றி சொல்கிறார். எல்லாவற்றையும் விமர்சிக்கின்ற நிலைமையை விடுத்து இந்த நாட்டிற்கு தேவையான ஜனாதிபதியை ஆதரிக்கின்ற விடயத்தில் பொதுமக்கள் இப்பொழுது எப்போதும் அவரிடம் துணை நிற்பார்கள் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி.
දිනට නියමිත කටයුතු අවසන් බැවින් යළි පාර්ලිමේන්තුව හෙට දින උදෑසන 9:30ට යළි රැස්වේ.